والصلاة والسلام على رسول الله أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ألهاكم التكاثر حتى زرتم المقابر، كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون، كلا لو تعلمون علم اليقين، لترون الجحيم ثم لترونها عين اليقين ثم لتسألن يومئذ عن النعيم. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من غسل ميتا فكتم عليه غفر الله له 40 مرة. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமிக்க மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 3 கட்டங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். அதிகமான மனிதர்கள் 2 கட்டத்தை மறுக்கிறார்கள். முஸ்லீம்களாகிய நாங்கள் மாத்திரம்தான் அந்த 3 கட்டத்தையும் ஏற்றுக்கொள்கிறோம். யார் அதை ஏற்றுக்கொண்டாலும் யார் அதை மறுத்தாலும் இன்ஷா அல்லாஹ் இந்த 3 கட்டத்தையும் ஒவ்வொருவரும் சந்திக்க போகிறார்கள். மறுப்பவர்கள் அதிகமாக இருப்பதனால் அது இடம்பெறாது என்று யாரும் கருதிவிடக்கூடாது. முதலாவதுதான் தாருத்துன்யா, இந்த உலகத்துடைய கட்டம். இரண்டாவது தாருல் பர்சக். தாருல் பர்சக் என்றால் அது திரையுலகம், அது யாருக்கும் என்னவென்று விளங்காது. மூன்றாவது உலகம்தான் தாருல் ஆகிரா. தாருத்துன்யா எதுவரைக்கு போகும் என்றால் குர்ஆன் ஹதீஸுடைய ஒளியில் பார்த்தால் அது இறந்த காலத்தில் தான் பேசியிருக்கிறது. அதா அம்ருல்லாஹி ஃபலா தஸ்தஅஜிலு, வந்துட்டு அது. அல்லாஹ் அப்படிதான் சொல்ற, இக்தரபத்தி ஸாஅ, கியாமத் வந்து விட்டது. அல்லாஹுடைய வார்த்தை அது. அதா அம்ருல்லா, இறந்த காலம் முடிஞ்சு, உலகம் முடிஞ்சு, அதனுடைய போங்கு அதுதான். அதா அம்ருல்லாஹி ஃபலா தஸ்தஅஜிலு இக்தரபத்தி ஸாஅத்து வன்ஷக்கல் கமர். எல்லாமே இறந்த காலத்துல தான் அல்லாஹ் சொல்றான் உலகம் முடிந்து விட்டதுன்றத. அந்த காலத்துல உள்ள இந்த 2 வாழ்க்கையையும் மறுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, இவங்க சொன்னாங்களாம் அது இப்பெல்லாம் வராது. அதுக்குத்தான் அல்லாஹ் சூரா மஆரிஜில சொன்னான், நாங்க அதை கிட்டத்துல பார்க்கிறோம். வனராஹு கரீபா, அவர்கள் பஈதா, தூரமாக பார்க்கிறார்கள். இப்ப முதலாவது தாருத்துன்யா, இரண்டாவது தாருல் பர்சக், மூன்றாவது தாருல் ஆகிரா. இந்த மூன்றையும் நம்பிய ஒருவனுக்கு பேர் தான் முஸ்லிம். இந்த மூன்றையும் நம்பிய ஒருவன் பெருமை அடிக்க மாட்டான். இந்த மூன்றையும் நம்பிய ஒருவன் மனோ இச்சைக்காகவோ பணத்துக்காகவோ அரசியலுக்காகவோ உலகத்தில் வாழ மாட்டான். இந்த மூன்றை நம்பிய ஒருவன் மிக கவனமாக உலகத்தில் வாழ்வான். இந்த மூன்று வாழ்க்கையையும் அல்லாஹ் ஒரு சூராவில் சுருக்கி இருக்கின்றார். இந்த தாரு துனியா, தாருல் பர்சக், தாருல் ஆஹிரா, இந்த மூன்று வாழ்க்கையையும் எங்களுக்கு தெரிந்த ஒரு சூராவுக்குள் அல்லாஹ் சுருக்கி விட்டார். என்ன சூரா? அல்ஹாகுமுத் தகாஸுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர் கல்லா ஸௌஃப தஅலமூன் ثُمَّ كَلَّا سَوْفَ تَعْلَمُونَ كَلَّا لَوْ تَعْلَمُونَ عِلْمَ الْيَقِينَ لَتَرَوُنَّ الْجَحِيمَ. இந்த ஒரு சூராவுக்குள் அல்லாஹ் இந்த மூன்று வாழ்க்கையும் அல்லாஹ் சுருக்கி விட்டார். முதலாவது தாரு துன்யா. அல்லாஹ் சொல்றான், துன்யாட எந்த உங்களோட நிலைமை என்ன தெரியுமா? இன்னைக்கு ஜும்மா இல்ல, பயான் இல்ல. பாருங்க, முஸ்லீமோ ரோட்லான் போறான், சாப்பாட்டுக்கு போறான், மறந்துட்டான் ஜும்மாவை, மறந்துட்டான் இன்னைக்கு தொழுகையை, மறந்துட்டான் மனிதன், எல்லாத்தையும் மனிதன் மறந்துட்டான். ஏன் மறந்தான் என்று தெரிய, ஏன் மனிதன் மறந்தான் என்று சொல்ல தெரியாது. அல்லாஹ் சொல்றான், உன்னை மறக்கடித்தது அல்ஹாகுமுத் தகாஸுர், தகாஸுர் உன்னை மறக்கடிக்க வைத்து விட்டு. தகாஸுர் என்றால் என்ன? ஒவ்வொன்றிலும் அதிகத்தை தேடுவது உங்கள் எல்லாம் மறக்கடிக்க வைத்து விட்டது. இன்னைக்கு யாருக்கு சாப்பாடு போதுமான அளவு இருக்கு? அல்லாஹ் வசதியை தந்திருக்கிறார், அல்லாஹ் நல்ல வீட்டை தந்திருக்கின்றான், அல்லாஹ் நிம்மதியை தந்திருக்கின்றான். சிந்தனை என்ன தெரியுமா? பேர பிள்ளைக்கு சம்பாதிக்கிற சிந்தனை, சம்பாதிக்கிற சிந்தனை உங்களை எல்லாம் மறக்கடிக்க வைத்து விட்டு. இதான் தாரு துன்யா. எதுவரைக்கும் மறக்கடிக்க வைக்கும்? ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், அடுத்த வாழ்க்கை பர்சக், கபர்களை சந்திக்கிற வரைக்கும். கபர்களுக்கு எப்ப நீங்க வருவீங்களோ உங்களோட சிந்தனை அதோடு முற்றுப்பெறும். கபருக்கு போன ஒருத்தருக்கும் அந்த சிந்தனை இல்லையே, அந்த சிந்தனை இல்லை. கபர் அடைஞ்சிட்டா சார், இந்த உடம்பிலிருந்து உயிர் இந்த கட்டையிலிருந்து பிரியும் வரைக்கும் தான் அவ்வளோ சிந்தனை. இடம் மாறு. தாருல் பர்சக் இரண்டாவது வாழ்க்கை. அதனாலதான் கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, தாருல் பர்சக் என்ற கபருடைய சிந்தனை எங்களுக்கு இருக்கும். அடிக்கடி இந்த சூராவை ஓதும். எங்கட முழுதுக்கும் ஷைத்தானுடைய முழுது அட்டகாசத்துக்கும் தீர்வு தரும் இந்த சூரா. எங்களை ஏமாத்தி வச்சிருக்கிறார், எங்களை ஏமாற்றி ஏமாற்றி உலகத்தையே ஏமாற்றி ஷேத்தான் வைத்திருக்கின்றார். தாருல் பர்சக் என்ற இந்த வாழ்க்கையை நம்முடைய மூதாதையர்கள் அடைஞ்சிட்டாங்க. சிலருடைய வாப்பா அடைஞ்சிட்டாங்க, உம்மா அடைஞ்சிட்டாங்க, மாமி அடைஞ்சிட்டாங்க, மாமா அடைஞ்சிட்டாங்க, நானா அடைஞ்சிட்டாங்க. இப்ப என்ன அவங்களுக்கு? தாருல் பர்சக். நீங்க குர்ஆன் ஹதீஸ்ல இருக்குது, ஃபிரௌன பத்தி வருது. ஒவ்வொரு நாளும் ஃபிரௌன போர் நிலையில போட்டு எடுக்கிறது அல்லாஹ் சொல்றார். அதுஹிலு ஆல ஃபிரௌன அஷ்தல் அஸாப். ஆனா எகிப்துக்கு போய் கைரோல போய் ஃபிரௌன பொடிய பார்த்தா விளங்காது. ஹதீஸ்ல எவ்வளவு இருக்குது? கபருக்கு நெருப்பு, தொழாதவண்ட கபர் என்ன? பத்து. பாம்பு, நீங்க பத்து வருஷத்துக்கு முந்தைய அடக்கின கபரை தோண்டி பாருங்க, உடம்பு இருக்கா சில நேரம்? தாருல் பர்சக் திரை உலகம், அது மூளைக்கு படாத உலகம். அப்ப கபரு என்ற ஒரு வாழ்க்கை, அது நாங்க எங்கட கண்ட்ரோல்ல இல்ல. அதுக்கு முந்தி செய்ய வேண்டியதை செய்து கொள்ளும். இன்றைக்கு கபருடைய வாழ்க்கைய உலகத்தில் அதிகமானவர்கள் மறுக்கிறார். ஏன்? புத்திக்கு படுது இல்லையா? நாங்க புத்திய போடுறாக்கள் இல்லை. எல்லாத்திலையும் புத்திய போட்டோம்ண்டா புத்தி பழுதாயிரும் கடைசியில். அல்லாஹ் சொல்றான், உங்களோட முழு சிந்தனைகளும் முறியடிக்கப்படும் நேரம், நீங்கள் கபர்களை சந்திக்கும் வரைந்த. அதனாலதான் இந்த சிந்தனையை அதிகமாக்க நாங்க ஜனாசாக்கள் குளிப்பாற்ற இடங்களுக்கு போகும். கபரு தோன்ற இடத்துக்கு போகும். ஜனாசா அடக்கப்படும் பொழுது கலந்து கொள்ளும். அப்ப இந்த சிந்தனைகளுக்கு பிறக்கும் அதிகமா. ஜனாசாவுக்கு கண்ணை மூடி விடும். ஜனாசாவுடைய சட்ட திட்டங்கள்ல கலந்து கொள்ளும். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹுடைய மாணவர் இமாம் முஸ்னி, பெரிய இமாம், ஊர்ல எங்க ஜனாசா குளிப்பாட்டினாலும் போயிடுவார், போய் நின்றுவர். போய் நின்று தன்னை பார்த்து பேசுவாராம், ஒண்ட உடம்பா இருந்தா எவ்வாறு இருக்கும், அன்றைக்கு பாவம் செஞ்சு படுமா, அன்றைக்கு பாவம் செஞ்சு படுமா. ஜனாசாவை குளிப்பாற்று, இது எவ்வளவு பெரிய அமல் தெரியுமா? ஜனாசாவை குளிப்பாற்று, ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டின ஹதீஸ்ல வந்திருக்குது, மன் கஸ்ஸல மய்யிதன், நீங்க போய் நின்று மாஸ்க போட்டு, சிலவங்களுக்கு வாசம் பிடிக்காது, அத்தரை போட்டு ஜனாசா உண்ட குளிப்பாட்டு இருந்து, ஃபகதம அலைஹி, அவருடைய குறை எல்லாத்தையும் மறைச்சிட்டீங்க. இப்ப ஜனாசா குளிப்பாட்டும் பொழுது குறைகள் விளங்கும். அந்த குறைய நீங்க வாய துறக்கல்ல வெளியே. கஃபரல்லாஹு அர்பஈன மர்ரா, அல்லாஹ் உங்களை 40 தடவை மன்னிச்சிருவார். 40 தடவை உங்களை அல்லாஹ் மன்னிச்சிருவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஜனாசாவை குளிப்பாட்டினது யார்? நபியுடைய மருமகன் அலி ரழியல்லாஹு அன்ஹு. சக்ரான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வச்சிருந்தார். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா வசிய செய்திருந்தாங்க, என்ற ஜனாசாவை என்ற கணவன் தான் குளிப்பாட்டும். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய ஜனாசாவை குளிப்பாட்டினது அலி ரழியல்லாஹு அன்ஹு. மற்ற சைட் அபூபக்கர் ரழியல்லாஹுடைய ஜனாசாவை குளிப்பாட்டினது யார்? ஆண்கள் குளிப்பாட்டே இல்லை. அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு வசிய செய்தான், என்ற ஜனாசாவை என்னுடைய மனைவி அஸ்மா பின்த் உமைஸ் தான் குளிப்பாட்டவன். அஸ்மா பின்த் உமைஸ் ஹசரத் அபூபக்கர் ரழியல்லாஹு குளிர்காலம் குளிச்சிட்டாங்க, அதுல காய்ச்சல், வஃத் ஆயிட்டாங்க. அஸ்மா பின்த் உமைஸ் தான் உடம்ப கொண்டு வந்து குளிப்பாட்டினாங்க. குளிப்பாட்டிட்டு சஹாபாக்கள்கிட்ட செய்தி அனுப்பினாங்க, குளிர்காலமாக இருக்குது, கணவனையும் குளிப்பாட்டிட்டேன், குளிப்பாட்டியவர் குளிக்க வேண்டும் என்று இஸ்லாத்தில் இருக்குதா? சஹாபாக்கள் சொன்னாங்க, சுன்னத் அது, ஃபர்து அல்ல. குளிப்பாட்டியவர் குளிப்பது சுன்னத். யார் குளிப்பாட்டினது? நாங்க எங்க மனைவியோட பேசுறதும் இல்லை இதை பத்தி. வீடுகளில் பேச பயம், அவ்வளோ உயர்ந்த அமல். ஜனாசாவை குளிப்பாற்று, இது முதலாவது விடயம். பெண்டைக்கு எங்களுக்கு தெரியும், நேற்று நாங்கள் போயிருந்தோம் வாழைச்சேனைக்கு, என்ன அந்த கபருஸ்தான பார்க்கறதுக்கு, 2800 முஸ்லீம்களுடைய ஜனாசா, காஃபீர்கள் எல்லாம் சேர்த்து 2600 2800 கபர் அடக்கப்பட்டிருக்கு. இந்த நாட்டில் உள்ள முழு முஸ்லீம்களும் ஓட்டமாவாடி மக்களுக்கு துவா செய்யும். எங்கடெங்கட ஊருக்கு வந்தா யார் செய்யற இதெல்லாம்? 10 ஜனாசா அடக்கலாம், நேற்று மட்டும் 31 ஜனாசா. இது நாளா போகுது, நாளாந்தம் ஜனாசா அடக்கிற இடத்துக்கு ஏன் போனதுண்டா? இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு, இவ்வளவு பெரிய சேவைய ஓட்டமாவாடி மக்கள் செய்யறாங்களே, மற்ற ஊர் கணக்கில்லாம இருக்கு. நேற்று போனா ஜஃப்னால இருந்து ஒரு ஜனாசா வந்துருச்சு, மன்னார்ல இருந்து ஜனாசா, கொழும்புல இருந்து ஜனாசா, அலவி மௌலானாவுடைய மருமகண்ட ஜனாசா, யார் எவருண்டு இல்லையே.
கொழும்புல இருந்து லோரியில ஜனாசா ஒவ்வொரு இடமா ஏற்றி குர்ணாக்கள் அப்படி ஏத்திட்டு வருது. ஒரு லோரி எவ்வளோ திட்டம் நடக்குதுன்றத நாங்க விளங்கோம். அந்த லோரியை கொண்டு முன்னுக்கு நித்தாட்டுவாங்க, தொழுவிக்கிற இப்படித்தான் ஜனாசா வாங்க. சம்மாந்துறை ஜனாசா நேத்து, அக்கரப்பத்தி ஜனாசா, கெக்கிராவ ஜனாசா, புத்தளம், முழு ஸ்ரீலங்காட ஜனாசாவும் எத்தனை மணிக்கு? 4 மணிக்கடையில வந்து சேரும். எப்படி சிஸ்டம் வச்சுக்கிட்டு பாரு. 4 மணிக்கடையில முழு ஸ்ரீலங்காவில் ஜனாசாவும் லொரிகள்ல வாகனங்கள் அப்படியே வந்துடும். வந்து ஜனாசா வாகனத்தோட நித்தாட்டி வச்சிருப்பாங்க. 2 பேர் தான் போகலாம், மற்றவங்க எல்லாம் முன்னால நிப்பாங்க. 2 பேர் போயிருந்தா அதுக்கு பிறகு அந்த இடத்துல சொல்லுவாங்க, புது எடுத்துட்டு வாங்க, ஜனாசா தொழுவோம். ஒரு அசரத்தோன் நிற்கிறார், எல்லார பேரையும் எழுதுறார். ஜனாசா மௌத்தானவங்களோட பேர் ஊர், ஏன்னா நம்பர் போடுறது. ஒவ்வொரு கபர்ல நம்பர் எழுதணுமே. சேவையை சொல்றேன், எவ்வளவு அழகான சேவையை ஓட்டமாவாடி மக்கள் செய்யறாங்க. நாங்க மறந்திருந்திடக்கூடாது, நாங்க நன்றியா இருக்கணும், துவா செய்யணும். நாங்க ஒரு ஜனாசாவை அடக்கினா தெரியும், ஒரு நாளைக்கு 30-40 அடக்கிறண்டா. இப்ப நேத்து டயர்டு தூங்கல, அதே இல்ல நேத்து நாங்க 40 ஜனாசா அடக்கினோம், டே டயர்டா இருக்குது எங்களுக்கு, அப்படி தூங்கினேன் அடக்கு. இது பணம் கொடுத்து செய்யற வேலை இல்லையே, சம்பளம் கொடுக்கலாம், அது சம்பளத்துக்கு செய்யற வேலை ஒன்று இல்லையே, உயிரை பணையம் வச்சு செய்யறது. எல்லாரும் பயத்தாட்டி வச்சிருக்கு. அங்க உள்ள பிஎச்ஐ மார், அங்க உள்ள உளமாக்கள், அடுத்தது போறவங்க எல்லோருக்கும் சாப்பாடு கொடுக்கிறார். ஓட்டமாவடி மக்கள் பிரதேச போய் ஒரு இடத்துல ஒரு போர்டர் இருக்குது, அவிடத்த நிக்கிறவங்களுக்கு சாப்பாடு தண்ணி. 2 பேரை உள்ளுக்கு எடுத்துட்டு போய் அங்க வேற பாக்கின், அது போ 2 பேர் வந்ததுக்கு பிறகு விஷயத்தை விளங்கப்படுத்துறாரு. அவ்வளோ ஜனாசாவை தொழுக நடாது. தொழுக முடிஞ்சதுக்கு பிறகு என்ன செய்யலாம்? கபிரஸ்தான் அடைய போக இயலாது. இப்ப முந்தி ஒரு தெரிய ஒவ்வொரு கபரு தோன்றது, இப்ப அப்படி தோண்டியலாது. நீளமா குழிய தோண்டி வச்சிருக்கிறார், நீளமா குழிய தோண்டி வச்சிருக்குது. அப்படியே வாகனத்தை ரிவர்ஸ்ல பின்னால கொண்டு நித்தாட்டுறார். அடக்கிறதுக்கு 6-7 பேர் இருக்கிறார். ஆகப்பெரிய நன்றி செலுத்தணும் அந்த ஆர்மி ஜெனரலுக்கு, அவ்வளோ நல்ல ஒரு மனிதர். அவடத்த நின்று ஒன்றுண்டா பார்த்துட்டு இருக்கிறார். அவடத்துல சில ஆமிகளோட பேசினோம், அந்த ஒரு ஆமிட வாப்பா மௌத்தாயிட்டார், இவருக்கு போகையில இத கவனி, அங்க போனா இது நடக்காது. எப்படி எவ்வளவு பெரிய தியாகங்கள் நடக்கு. முந்தநாத்து அடக்கிட்டு போகல, ராவ் 8 மணியாம். என்ன தூரத்திலிருந்து ஜனாசா வந்தா அவ்வளவு பேரும் நிக்கும். நேத்து 2 மணித்தியாலும் தொழுகைக்கு நின்று எல்லாரும் தொழ ரெடியாக கூட அடுத்த மையத்து வருது, கல்முனை மையத்து, அதுக்கப்புறம் இந்த ஒரு மையம், அது கடைசியா வருது அக்கரப்பத்து மையம். மன்னார் ஜஃப்னா நேரத்தோட வந்துடுச்சு. அப்ப ஒரு 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 இவ்வளோ நன்மையான காரியமும் நடந்துட்டு இருக்கு. அது பிறகு அந்த 6 பேரும் தான் வாகனத்திலிருந்து ஜனாசா வழி எடுக்கிறது, கீழே எடுத்து கபருளுக்கு வைக்கிறது. அதை யாரும் பார்க்கல, பக்கத்திலையும் போகல, தூரத்திலிருந்து பார்க்கலாம். யாராவது போட்டோ எடுத்தா அதுக்கு வச்சிருக்காங்க, உடனே போனை பறிக்கிறது. ஏன்னா இது வெளி உலகத்துக்கு போகக்கூடாது. கண்ணியமிக்க சகோதரர்களே, எவ்வளோ பெரிய ஒரு அமல் தெரியுமா இது? அதான் சொல்ல வர, குளிப்பாட்டினாலே 40 தடவை அல்லாஹ் மன்னிக்கிறார். அடுத்தது கஃபன் செய்தா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கஃபன மய்யிதன், யார் ஒரு மய்யிதை கஃபன் செய்வாரோ, கஸாஹுல்லாஹு மின் சுந்துஸின் வ இஸ்தபரக்கின் ஃபில் ஜன்னா, அல்லாஹ் சொர்க்கத்துடைய பட்டாடையால் அணிவிப்பார். எல்லாரும் போக மாட்டாங்க கஃபன் செய்ய, நன்மையை விளங்கினோம் முன் சஃப்ல நிப்பார். சரி, ஒரு மய்யிதை குளிப்பாட்டிட்டோம், கஃபன் செஞ்சோம், எங்களுக்கு மவுத் வந்துருமா உடனே? அப்படி இல்லையே. மயித்த மௌத்த பத்தி பேசிட்டோம், எங்களுக்கு மௌத்து வந்துருமா? அப்படி இல்லையே. சில ஊர்கள் இன்றைக்கு சொல்றாங்க கஞ்சாவாம் குடுவாம், ஏன் வாலிபர்களை பழக்க இல்லையே, நிர்வாகங்கள் அப்படி அப்படியே இருக்குது, ஒன்றும் தெரியாத தோது மாதிரி. பிள்ளைகள் எடுத்து ஒரு 50 பேர் எடுத்து குளிப்பாட்ட பழக்கிறது, ஒரு 50 பேர் எடுத்து கபன் செய்ய பழக்கிறது, ஒரு 50 பேர் எடுத்து கபர் தோண்ட பழக்கிறது. சாராயத்தை கொடுத்தா கபர தோன்றது. முந்தி இருந்த முறை இதுதான். ஊருடைய நிர்வாகம், ஊர்ல இருக்கக்கூடிய ஏலவல் முடிச்ச பிள்ளைகள், சும்மா சுத்தி திரியுது பிள்ளைகள், என்ன செய்யறன்னு தெரியா. கஞ்சாவுக்கும் குடுவுக்கும் சட்டம் ஏற்றி என்ன செய்ய, நீங்க குடு அடிச்சா தொழுவிக்க மாட்டோம், அடக்க மாட்டோம், இது மாட்டு சட்டம். இது இது இஸ்லாம் சொன்ன சட்டம் இல்லையே. இப்படி எல்லாம் திசையை திருப்புறது தானே இஸ்லாம். பாவத்தில் போகாம பிள்ளைகளை நலவுடைய வழிய காட்டுறது தான் இஸ்லாம். எந்த ஊர்லயும் ஜனாசா அமைப்பு ஒன்று இல்லைண்டா எல்லாமே நாரிடும். ஒவ்வொரு முஸ்லீம் ஊர்லயும் இதை ஆரம்பிக்கும். வாலிபர்கள் எடுத்து குளிப்பாட்ட பழக்கிறது, கஃபன் செய்ய பழக்கிறது. இதோட நன்மைகள் என்ன? எங்களுக்கு பேசக்கூட ஆசை வருமா இல்லையா? இதுக்கு போற ஒரு ஜனாசா விட்டு வைக்கப்படாது. நாங்க அது மாதிரித்தான் அந்த பிள்ளைகளுக்கு பேச பேச ஆசை வரும். ரெண்டாவது கஃபனுடைய நன்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஃபன் செய்யும் பொழுது, குளிப்பாட்டும் பொழுது, நபியுடைய ஆடைய கலத்துறதா இல்லையான்னு பிரச்சனை வந்துச்சு. சொல்றாங்க ஒரு சத்தம் கேட்டது, லா துஜர்ரிது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியுடைய ஆடைகளை கலத்திராதீங்க, அப்படியே வச்சு குளிப்பாட்டி கஃபன் செஞ்சிட்டாங்க. நபியுடைய ஆடை கலத்தப்படல. மூன்றாவது ஒரு ஜனாசாவா கபருளுக்கு அடக்கினா உள்ள நன்மை என்ன தெரியுமா? இப்ப ஓட்டமாவாடி மக்கள் அந்த நன்மை எடுத்துட்டாங்க. எங்கட ஊர்களையும் ஒரு ஜனாசாவை அடக்கிறதுக்கு முன் வரும் நாங்க. இதுல பணம், இதுல அரசியல் ஒன்றும் பாத்திரப்படாது. இது ஈமான், நன்மைக்கு செய்யற வேலை. உதாரணமா கேள்விப்படுவீங்க, ஓட்டமாவாடி கபருஸ்தானா கிண்ணியா கபருஸ்தானா? எங்க அடக்கினாலும் என்ன, இதுல நாங்க எதையும் பாவிக்க கூடாது. எந்த தகுதி என்ன, தரம் என்ன, எந்த அரசியல் என்ன, முஸ்லீம்கள் இதெல்லாம் பிரச்சினவாரு. இன்றைக்கு காதி கோட்டை இழக்கிற நேரம் வந்திருக்கிறேன். காரணம் சொல்ல வரல நான், அதுக்கு எவ்வளவு காரணம் இருக்கு. அதே மாதிரி தான் எங்கட உரிமைகள், அல்லாஹ் தந்த நியமத்துகள்ல நாங்க சண்டை பிடிச்சிட கூடாது. இந்த நாட்டில் ஒற்றுமையாக ஒரு ஜனாசாவை அடக்கினா, நபி அவங்க சொன்னார்கள், மன் ஹஃபர மயீதன் கப்ரன், ஒரு ஜனாசாவை கபரில் அடக்கினால், அதில் மறைத்து வைத்தால், அஜன்னஹு ஃபீஹி அஜ்ரல்லாஹு மினல் அஜ்ரி கஜ்ரி மஸ்கனின் அஸ்கனஹு இலா யௌமில் கியாமா, என்ன கூலி தெரியுமா? நீங்க ஒரு ஆளுக்கு கியாமத்து வரைக்கும் வாழ்றதுக்கு ஒரு ஊடு செஞ்சு கொடுக்கறீங்க, உங்களுக்கு எவ்வளவு கூலி கிடைக்கும்? ஒரு ஊடு கட்டி கொடுத்தா இதே கூலி அல்லாஹ் உங்களுக்கு தருவான். ஒரு ஜனாசாவை கொண்டு போய் கபர்ல வச்சு அடக்கினா, மடவளையில சொல்லுவாங்க, வாலிபர்கள் இருக்கிறாங்க ஜனாசாவை தூக்கிட்டு வந்துருவாங்க. அதுல ஒரு வாலிபரை பத்தி சொல்லுவாங்க, இந்த ஊர்ல உள்ள முழு மையத்துக்கும் இறங்கின ஒரே ஒருவன் அவன். அது யாரு ஜனாசா? அவன் கபருக்கு இறங்கிடுவான். இந்த நன்மை அடே, இந்த நன்மை அடே. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட உயர்ந்த ஒரு ஆள் இல்லையோ உலகத்தில்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட 5 பேருடைய கபருக்கு இறங்கியிருக்காங்க. இப்ப நாங்க கபர்ல இறங்குறதுக்கு பயப்பட தேவையில்லை, வெக்கப்படவும் தேவை. அது கேவலம் அல்ல. நாங்க முந்தி அடிச்சு கபர்களுக்கு இறங்கும். சிலருடைய மனைவியுடைய ஜனாசா இவர் அப்படியே பார்த்துட்டு இருப்பார் கையை குத்தி. கதீஜா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய கபர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கினாங்க. உள்ளு தந்த மனைவி, நான் தான் இறங்கணும் என்ற கபர்களுக்கு. 5 கபர்ல ரசூலுல்லா இறங்கியிருக்கிறாங்க. முதலாவது ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹாட கபர். ரெண்டாவது ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹாக்கு கிடைச்ச ஒரு பிள்ளை ஒன்று இருந்துச்சு. ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா ஏற்கனவே 2 கல்யாணம் முடிச்சிருந்தாங்க. அதுல கிடைச்ச புள்ள மௌத்தான நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கபருக்கு இறங்கினாங்க. ரெண்டாவது. மூன்றாவது ஹசரத் ஆயிஷா ரழியல்லாஹுடைய உம்மா, ரசூலுல்லாஹ் மாமியா, உம்மு ரூமானுடைய கபருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கினார்கள். மூன்றாவது. நான்காவது ஒரு சஹாபி ஒன்று இருந்தாங்க, அப்துல்லா அல் முஸ்னி ரழியல்லாஹு அன். அவருக்கு சுருக்கமாக சொல்வது துல்பிஜாதைனுடைய கபருக்கு இறங்கினார். துல்பிஜாதைன் பெரிய மதீனாவுடைய பணக்காரன் இல்ல, ஒரு ஏழு இறங்கினாங்க கபருக்கு. அஞ்சாவது கபர் வித்தியாசமான இறங்கு ரசூலுல்லாஹ். யாரு? ஃபாத்திமா பின்த் அசத், அலி ரழியல்லாஹு உம்மா, அபூ தாலிபுடைய மனைவி. இந்த ஃபாத்திமா பின்த் அசதுடைய ஜனாசாவை குளிப்பாட்டிட்டு நபி அவங்க தன்னுடைய ஜுப்பாவால தான் கஃபன் செஞ்சார். கபருக்கு ஜனாசாவை வச்சுட்டு எப்படின்னா உங்களுக்கு தெரியும், மதீனாட பக்கியுடைய கபர் புள்ள குளிரிக்கும் கீழே நேர தோண்டி அப்படியே உள்ளு தோன்ற, ஏன்னா உள்ளுக்கு தான் வைக்கிறது, வச்சு போட்டு செங்கல் அடுக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா பின்த் அசதுடைய ஜனாசாவை வச்சுட்டு கொஞ்ச நேரம் கபருக்கு தூங்கினாங்க. என்ன இடம் இருக்குதானே? சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லா, வித்தியாசமான நிகழ்வை கண்டோமே, ஜுப்பாவால கஃபன் செஞ்சீங்க, பக்கத்துல கொஞ்சம் தூங்கினீங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்மி பஅத உம்மி, இந்த உம்மா இந்த ஆறு வயசுல மௌத்தானதுக்கு பிறகு என்ன வளர்த்த உம்மா இதுதான். இந்த ஆறு வயசுல இருந்து இப்ப எனக்கு 50 சொச்சம் வயசு, என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்த உம்மா இதுதான். அப்படி செஞ்சேன் நான், கொஞ்ச நேரம் கபர்ல தூங்கினேன் என் உம்மாவோட, அல்லாஹ் அந்த கபரை பிரகாசமாக்குறதுக்கு என்ன ஜுப்பாவை கலத்தி கஃபன் செய்தேன் என்ற தாய்க்கு அல்லாஹ் தண்டனை இல்லாமலாக்கு. இந்த அஞ்சு கபருக்குள்ளேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி இருக்கிறார். இப்ப நாங்க இறங்கினா என்ன, எவ்வளவு பெரிய அமல், எவ்வளவு பெரிய அமல் சகோதரர்களே. கபருக்கு இறங்கும் நேர அப்பதான் எங்களுடைய சிந்தனை தெளிவா, இது கபருக்குரிய நன்மை. சரி, மூணு நன்மையே பார்த்துட்டோம். ஒன்று குளிப்பாற்ற நன்மை, இரண்டாவது கஃபன் செய்யற நன்மை, மூன்றாவது அடக்கிற நன்மை, நாலாவது தொழுவிக்கிற நன்மை. தொழுற நன்மை என்ன தெரியுமா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனித்தப ஜனாசத முஸ்லிமின் ஈமானன் வஹ்திசாப. நீங்க ஒரு முஸ்லிமுடைய ஜனாசாவை பின்துயர்றீங்க, எதற்காக? என் வாப்பா, என் தாத்தா, என்னுடைய தம்பி இல்ல, ஈமானன் வஹ்திசாப், ஈமானோட யார ஜனாசான்னு உங்களுக்கு தெரியா. இன்றைக்குள்ள ஒரு பழக்கம் உண்டு, பிதா தோன்றிக்கு என்னண்டா, ஆள் தெரிஞ்சாதான் ஜனாசால கலந்து கொள்ளு, ஆள் தெரிஞ்சா தான் என்ன செய்யறது, ஜனாசால கலந்து கொள்றது இல்ல. அது மாறும், எந்த ஜனாசா போனாலும் போகணும், ஏன், ஈமான் இருக்கு என்ற உள்ளத்தில். அது ஏழையா இருக்கட்டும், பணக்காரனா இருக்கட்டும், அது சொந்தமாக இருக்கட்டும், சொந்தம் இல்லாம இருக்கட்டும், செல்வந்தராக இருக்கட்டும், எப்படியாக இருந்தாலும் மனித்தப ஜனாசத முஸ்லிமின் ஈமானன் வஹ்திசாப. நேத்து நாங்க அதை பார்த்தோம், அதான் சொல்றேன், அந்த நிகழ்வுகளை பார்க்கிறோம் நாங்க. எந்த ஜனாசா இருந்தாலும் தொழுகிக்கத்தான், அது யாரா இருக்கட்டும், உலமாக்கள் தான் செய்யறாங்க. இப்ப நாங்களும் இதை பின்பற்றோம். ஒரு முஸ்லிமுடைய ஜனாசாவுல கலந்து கொள்றாரு, எதற்கு? ரெண்டு காரணம், ஒன்று ஈமான், ரெண்டாவது இஹ்திசாப், அல்லாஹ்வின் கூலியத்தா. என்ன நன்மை தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வகான மஅஹு ஹத்தா யுஸல்லி, ஜனாசா தொழுக வரைக்கும் அப்படியே போறார். இதுக்கு நீங்க 100,000 செலவழிச்சு போனாலும் பரவாயில்லை, உங்களுக்கு ஃப்ரீ டைம் ஒன்று கிடைக்குது, உங்களுக்கு வசதி கிடைக்குது, உங்களுக்கு போகையிலும் நீங்க தகுதியானவங்க, ஒரு ஓட்டமாவடிக்கு போய் இந்த ஜனாசா கொஞ்சம் பார்த்துட்டு வரணும், ஒரு தொழுதுட்டு வாரத்துக்கு போறீங்க, பிரச்சினை இல்லை. நீங்க தொழ போறீங்க ஈமானோட, வேறொன்றுக்குமல்ல. ஹதீஸ்ல வந்திருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியே அடக்கும் வரைக்கும் நிக்கிறீங்க ஜனாசாவை, நீங்க அடக்கவுமில ஒன்றும் செய்யல, தொழுதீங்க அடக்கும் வரைக்கும் இருக்கிறீங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரெண்டு கீராத் நன்மை கிடைக்கும். எத்தனை கீராத்? ஒரு கீராத் என்றால் உஹது மலை அளவு. உஹது மலை கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர். இன்னைக்கு 50,000 ரூபாய் லாபம் கிடைக்குதுடா, ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைக்குதுண்டா நாளாந்தம் ஓட தயாரா இல்லையா? நாங்க ஓடுறோம், கஷ்டப்படுறோம். ஒரு லட்சம் ரூபாய் மாச கடைசியில கிடைக்குது, நாளாந்தம் எழும்பி வேலை செய்யறோம். இது எப்பவாறான அமலண்டா, நீங்க ஒரு ஜனாசாவை தொலை போறீங்க, அந்த ஜனாசாவில தொழுது ஜனாசா அடக்கி முடியும் வரைக்கும் நிக்கிறீங்க. ரெண்டு கீராத்து நன்மை. ஒரு கீராத் என்பது உஹது மலை அளவு. உஹது மலை என்பது 5 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் நன்மை உங்களுக்கு கிடைச்சிச்சு. எவ்வளவு பாக்கியம்! நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தெரியும், கொஞ்ச பேர் தொழுதுட்டு அடக்க போக மாட்டாங்க. கொஞ்ச பேர் தொழுதுட்டு என்ன செய்ய மாட்டாங்க, அடக்க போக மாட்டாங்கன்னு தெரியும். நபியோங்க பிரிச்சு சொன்னாங்க, எப்படி? ஒமன் சல்லா அலைஹா, தொழுதுட்டு நீங்க திரும்பிட்டீங்க, அடக்க போகல. சும்மா ரஜஅ கபல் அன் துதுஃபன், அடக்கப்பட முந்தி வந்தா உங்களுக்கு ஒரு கீராத் நன்மை தான் கிடைக்கும். ஒரு மலையள உஹது மலையளோட நன்மை தான், 5 கிலோமீட்டர் நன்மை தான் உங்களுக்கு கிடைக்கும் கிட்டத்தட்ட. கண்ணியமிக்க சகோதரர்களே, எவ்வளவு உயர்ந்த அமல்களை இன்றைக்கு ஓட்டமாவாடி மக்கள் செய்கிறார். எவ்வளோ உயர்ந்தா, ஒரு நாளைக்கு 30 ஜனாசா தொழுவிக்கிறண்டா, அடக்கிறண்டா, 30 பெருக்குங்கள். நமக்கு தானே கணக்கு தெரியும், எல்லா கணக்கும் தெரியுமே. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு தெளிவுபடுத்திருக்கிறான் சூரத்து தக்காசுர்ல, உங்களுடைய எல்லாமே ஹத்தா ஸுருதுல் மகாபிர், நீ கபர்களை சந்திக்கிற வரைக்கும் தான். அங்க போய் பாத்தீங்கன்னா 2600 கபரும் அப்படியே பக்கி மாதிரி இருக்கு. ஏன் பக்கி மாதிரி இருக்குதுன்னு சொல்ற, பக்கியில தலைமாட்டில் ஒரு கல் வச்சிருப்பாங்க, அது மாதிரி அங்க தலைமாட்டில் ஒரு வெள்ள கல் ஒன்று இருக்கு. ஏன்னா அங்க மரம் ஒன்றும், எங்கட கபிரிஸ்தான்ல மரங்கள் இருக்குது, பூச்செடிகள் இருக்குது, அந்த கபிரிஸ்தான்ல பூச்செடிய நாட்டிட்டு இருக்கே இல்லாது, 30-40 நாட்டி என்ன செய்ய. அப்படியே பார்த்தா கல்வ அப்படியே கரைஞ்சிட்டு போகுது. 2800 யாரு எவரு முழு ஸ்ரீலங்காவும் இருக்கு. அல்லாஹ் ஒரு படிப்பினைக்கு வச்சிருக்கிறான் எங்களுக்கு, எங்கட அகங்காரம், எங்கட பெருமை. தொழாதவன் தௌபா செய்யும், தொழாதவனை கூட்டி போய் காட்டும். இதெல்லாம் ஜக்காத் கொடுக்காதவனை கூட்டி போய் காட்டும். பெரும்பெரும் கோடீஸ்வரருடைய கபர் இருக்குது, பெரும்பெரும் அரசியல்வாதியுடைய கபர் இருக்குது. சகோதரர்களே, சகோதரிகளே, உள்ளத்தை நாங்க மாற்றிக்கொள்ளோம். ஹத்தா ஸுருதுல் மகாபிர், அல்லாஹ் சொல்றான், கல்லா ஸௌஃப தஅலமூன், ثم كلا سوف تعلمون. நீ வெகிசீக்கிரம் விளங்கி கொள்ளு. அல்லாஹ் எவ்வளவு பொறுமையுள்ளவன்றத பார். அல்லாஹ் இப்ப எங்கட கையில ஆட்சியை தந்திருந்தா என்ன செஞ்சிருப்போம் நாங்க? இன்னைக்கு ஜகாத் கொடுக்காம இருக்கான், இருந்தும் வெல்லாம வருதா இல்லையா? தொழாம இருக்கான், சாப்பாடு கொடுக்கானா இல்லையா? அல்லாஹ் தண்ணி கொடுக்கானா இல்லையா? அல்லாஹ் எவ்வளவு அல்லாஹ் சபர். அல்லாஹ் கேளுமா இல்லையா? இஸ்லாத்தை உயர்த்தி காட்டுறது ஒரே அடியா. கல்லா ஸௌஃப தஅலமூன், நீங்க விளங்கி கொள்ளுவீங்க அல்லாஹ் சொல்ற. சும்மா கல்லா ஸௌஃப தஅலமூன், இந்த ஸௌஃபன்னு வந்தா எதிர்காலம், எதிர்காலத்தை நீங்க விளங்குவீங்க, உங்களுக்கு எல்லாமே விளங்கும். அல்லாஹ் சொல்ற, கபருக்கு வந்தோடனே விளங்கிருமே. முன்கர் நக்கீரை கண்டதுக்கு பிறகு சரி வருமா? பொருளாதாரம், அரசியல், எங்கட எங்கட கோட்பாடு, எவ்வளவு சிந்தனைய உள்ளுக்கு அமுக்கி வச்சிட்டு இருக்கிறோமே, எல்லாமே போயிட்டு. அல்லாஹ் தான் சொல்றான் சூரத்துல் ஆதியாத்துல, இதா புஸிரா மா ஃபில் குபூர் வஹுஸ்ஸிலா மா ஃபிஸ் ஸுதூர், கபர் எழுப்பி உட்கார வச்சா உட நெஞ்சில உள்ள அவளை எடுத்து பார்ப்போம் நாங்க, நெஞ்சில் என்ன இருந்துச்சு. அதனாலதான் சகோதரர்களே, உலகத்துல வாழுவோம் கப்பல் தண்ணில போறத போல, உலகத்துலதான் வாழணும், வெறங்கையும் வாழ இயலாது. அதற்காக தண்ணி கப்பலுக்குள்ள ஏறிவிடக் கூடாது. ஒரு நாளும் தண்ணி கப்பலுக்குள்ள போட்ல ஏறிச்சோ அது டேஞ்சர் தான். இதுக்குள்ள ஏறப்படாத ஒன்றும், இந்த ஸ்பஞ்சில ஏறிடப்படாது. இந்த ஸ்பஞ்சில அல்லாஹ் ரசூல குர்ஆனை வச்சுக்கொள்ளணும் எப்பவுமே. எப்ப மவுத் வந்தாலும் ரெடி இன்ஷா அல்லாஹ். கபர் எழுப்பாட்டி வச்சாஞ்ச அல்லாஹ், இங்க ரசூல், இங்க குர்ஆன், வேறொன்றும் இல்லை.
كلا لو تعلمون علم اليقين
மூணு தடவை அல்லாஹ் சொல்லிட்டா உறுதியா உங்களுக்கு விளங்கு நம்பி வாழு. இந்த சூரா ஓதி ஓதி சகோதரர்களே என்ற கல்பை நான் திருத்தோம், சமூகத்தை திருத்தோணும், இல்லையா நஷ்டம் அவங்களுக்கு.
كلا لو تعلمون علم اليقين
ரெண்டாவது பர்சகுடைய வாழ்க்கை முடியும், எப்ப முடியும்? இப்ப நான் மௌத்தானத்திலிருந்து பர்சகுடைய வாழ்க்கை நீடிக்கும் சூர் ஊதுற வரை. எப்ப இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சூர ஊதுவாரோ அதோட பர்சக் முடிஞ்சு மூணாவது வாழ்க்கை ஆரம்பம். என்ன வாழ்க்கை? கியாமத். அப்ப எவ்வளோ பெரிய ஒரு பிரயாணத்துல நாங்க இருக்கிறோம், இடையில மாட்டிக்கிட்ட. எங்கட பக்கத்து ஊர்ல ஒரு குடும்பம் இஸ்லாத்தை விட்டுட்டு வேற மதத்துக்கு மதம் மாறி, என்னையாம் என்னமோ காசி கொடுத்தாம் அவ்வளோவ. ரெண்டாவது இஜாப் போடையில தான் பொம்பளை பிள்ளைகளுக்கு, வாப்பாக்கும் பிள்ளை உமாக்கும் பிள்ளைகளுக்கு எவ்வளோ பாவமே. வாப்பா சொல்றாராம் என் பிள்ளைகளுக்கு இஜாப் போடையலா முடி வளர்க்கையலா சொரியுது, முடி வெட்டணும், அதுக்கா இஸ்லாம் சரி வராது. எப்படி இருக்கு? நாம் எவ்வளோ தூங்குறோம்ன்றத பாரு. அது முஸ்லீம் ஊர்கள் பேரை சொன்னா குழப்பம். எந்த அளவுக்கு வாப்பா பிள்ளைய வளர்த்திருக்க, அம்மா அப்படி பிள்ளைய வளர்த்திருக்கு, எவ்வளவு நரகவாதி ஆயிட்டா, பாவமா இல்லையா? அற்ப துன்யா செல்வம் எங்களும் நாசமாக்கி நாம நினைக்கப்படாது. மார்க்கம் வளர்ந்துட்டு போகுது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நாசமாயிட்டு போகுது குடும்பங்கள்ல. இஸ்லாம் அல்லாஹ் எச்சரிக்கிறான், நீங்க நரகத்தை பார்ப்பீங்க கியாமத்தில். அதான் மூணாவது வாழ்க்கை. நிச்சயமாக சத்தியமாக நீங்கள் நரகத்தை பார்ப்பீர்கள். நீ மறுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க, அது பிரச்சனை இல்லை. அல்லாஹ் நரகத்தை
பார்ப்பீங்கல்ல
அல்லாஹ் சொல்லிட்டார். இந்த ஆயத்தை கொஞ்சம் எடுத்து பாருங்க, சூரா மரியம்ல என்ன? நீங்க ஒவ்வொருவரும் நரகத்தை தாண்டித்தான் போகும். கான அலா ரப்பிகா ஹத்மம் மக்துயா, அல்லாஹ் சத்தியம் செஞ்சிட்டார், சத்தியமா நீ நரகத்தை தாண்டித்தான் போகும். ஏன் நரகத்தை தாண்டித்தான் சகோதரர்களே சொர்க்கம், சொர்க்கத்தை தாண்டி நரகம் இல்லை. ஏன் விழுற, அதாவது மூணாவது என்கிறது கியாமத், நரகத்தை பாப்பி என்று சொல்லிட்டு அல்லாஹ் உறுதியா நரகத்தை பார்ப்பீங்க நல்லா சொல்லிட்டான். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த மூன்று வாழ்க்கையும் சிந்தனைக்கு எடுப்போம். தாரு துன்யாவில் ஏமாந்து விடாமல் தாருல் பர்சக் முக்கியமான இடம் எங்களுக்கு, மூன்றாவது தாருல் ஆஹிரா. இந்த மூன்றிலும் வெற்றி அடைந்தவர்கள் கூட்டத்தில் இல்லாமல் அல்லா நம் அனைவர்களையும் சேர்த்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வைகாஃபி மஸீதா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வபாரிக் அலா முஹம்மத். கிருபை ரஹ்மானே யா அல்லாஹ், துன்யாவில் சிறந்ததை நசீபாக்குவாயாக, பர்சகிலும் சிறந்ததை தருவாயாக, ஆகிரத்திலும் நல்லடியார்களோடு எங்களை எழுப்பாற்றுவாயாக. இந்த மூன்று வாழ்க்கையிலும் சீதேவிகள் கூட்டத்தில் சேர்த்தருள்வாயாக. ஒன்றில் சீதேவியாகவும் மற்றதில் மூதேவிகளாகவும் எங்களை ஆக்கிவிடாதேயா அல்லாஹ். தாரு துன்யாவிலும் தாருல் பர்சகிலும் தாருல் ஆஹிராவிலும் வெற்றி அடைந்த, விமோசனம் அடைந்த சீதேவிகள் கூட்டத்தில் சேர்த்தருள்வாயாக. யாரெல்லாம் இந்த ஜனாசாவுடைய விடயத்தில் முக்கியமாக ஓட்டமாவாடி மக்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை செய்வாயாக. தொடர்ந்தும் அவர்கள் உற்சாகமாக இந்த வேலைகளை தொடர்ந்தும் செய்ய தௌஃபிக் செய்வாயாக. முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியில் இருக்கும் பிரச்சினைகள், கஷ்டங்கள், அனைத்து வகையான முரண்பாடுகளையும் களைந்து ஒற்றுமையாக வாழ தௌஃபிக் செய்வாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர்பெரிய தௌஃபிக் செய்வாயாக. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனதன் வகினா அதாபன்னார். ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலா நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.